அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவுகள்ல பல கோடி ஜென்மங்கள்ல கிடைச்ச புண்ணியத்தினுடைய பலனால தான் இந்த ஆத்மஞான விஷயங்கள் கிடைக்கப்பெறுகிறது. அதனால இந்த பொக்கிஷத்தை பத்திரமாட்டு வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றார். ஏன்னா இத திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணிக்கிண்டே இருந்தா மட்டுமேதான் இத சுத்து சுத்தி ஏற்பட்டு மனம் பிரம்ம ஞானத்துல நிலைச்சு நிற்கும் அப்படிங்கறத சொல்றார். இதுக்கு மனம் முயற்சியும் தேவை. வெளி விவகாரங்கள்ல ஈடுபடக்கூடிய மனதை பிரம்ம பாவனையிலவையே கொண்டு வரணும்னு சொல்றார். இப்போ அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த பாவனையினுடைய பலனை பத்தி பேசுறார். இது இரண்டு பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டு பாடல்களையும் சேர்த்து படிச்சு அதனுடைய குரலை தெரிஞ்சுக்கிட்டாதான் அது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதனால இந்த பதிவுல அந்த ரெண்டு பாடலையும் சேர்த்து பார்க்கலாம். பரவடிவாய் பவமின்றி இருப்போருக்கே பகை மனதால் பவபீதி தோன்றலாலே திருஷ்யமாம் மனது முதல் யாவும் என்றும் திருக்கான பிரம்மம் என்றும் அது நாம் என்றும் கருதும் பர பாவனையால் மனதை வென்று கலங்காமல் இருப்போர்க்கே பரஞானம்தான் மருள் உருவாம் பவபீதி நீங்கும் அன்றி மற்றோர்க்கு பவபீதி நீங்காதென்றும் ஆதலினால் மனதுடைய விகாரமான அகிலமுமே சல உணர்வாம் மனதே என்று போது மனம் ஒரு காலும் சலனமில்லா உணர்வுருவாம் பரமென்றும் அது நாம் என்றும் வேதமில்லா பாவனையால் மனதை வென்று பின்னமில்லா பரபிரம்ம ஞானம் பெற்றே ஏதமிகும் பவபீதி அனைத்தும் விடுத்தெப்போதும் ஏக பரவடிவாகி இருப்பாய் மைந்தா. இங்க சாதகர்கள் நிறைய பேரு குற்ற உணர்வு ஏதுமே இல்லாமல் அபிமான அகங்காரத்தை விட்டுவிட்டு இருக்கிறார்கள். நான் ஒன்ன மட்டும் விடணும்னு சொல்லல, இங்கே அநேக சாதகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மாதிரியான நிலையில இருக்கிறார்கள். தேவ தெய்வங்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே நாம பழக்கி வந்திருக்கிறோம். பூஜைகள் வழிபாடுகள்னு எல்லாமே நாம நிறைய பிடித்தங்களோட வச்சிருக்கிறோம். இந்த தெய்வங்கள் எப்படி இருக்கிறாங்க, நாம ரூபத்தோடு கூடி இருக்கக்கூடிய இந்த தெய்வ தெய்வதைகள் வழிபாடுகள், அப்புறமா அந்த கைலாயம் வைகுண்டம் சத்தியலோகம் பிரம்மலோகம் சொர்க்கம் நரகம்ங்கிற மாதிரியான இந்த லோகாந்திர பிராப்தியை நம்பி நம்மளுடைய மனதை நாம இந்த விஷயங்கள்ல போகிறதுக்கு அனுமதிச்சோம்னு உண்டுமானால், அதாவது இதனால் வரைக்கும் இறை வழிபாடுகள் எல்லாமே பண்ணி வந்திருக்கிறோம், இப்போ இறைவன் நீ தேடக்கூடிய இறைவன் வெளியில இல்ல, அது எனக்கு உள்ளவையே தான் இருக்கு, அப்ப நான் எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது பூரணத்துவம் பெற்று அது மேல்நிலைக்கு நம்மளை வந்து கொண்டு போகிறது. இப்போ நான் பதமுக்தியை தரும்னு சொல்லி வெளியில நான் வழிபாடுகள் பண்ணி கொண்டிருந்ததுக்கு அவசியம் இல்லை இனிமேல். அப்போ நான் என்ன பண்ணணும், அதை எல்லாம் விடணும். அப்போ எனக்கு அந்த தெய்வத்தை விட்டுவிட்டால் எனக்கு ஏதாவது அந்த தெய்வம் தண்டிக்குமோ அங்க கூடிய பயம் நிறைய இருக்கும். ஏன்னா காலங்காலமாட்டு நம்ம பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை விடறதுக்கு ஒரு தைரியமும் வேணும், ஒரு வைராகியமும் வேணும். அதனால இவர் இதைத்தான் சொல்றார். ஏன்னா இங்க நீ பிடித்து வைத்திருக்கிறாய் இல்லையா அந்த மனசுல, ஏன்னா இந்த வழிபாடுகள் செய்யணும், இந்த வழிபாடுகள் செய்யலைன்னா இந்த தெய்வம் என்னை தண்டிக்கும் கூடிய ஒரு பய உணர்வு இருக்கும். நம்ம ஒருவேளை நாம இது பண்ணாம இருந்ததுனால தான் இப்படி எல்லாம் நடக்கிறதோ இப்படி எல்லாம் வந்ததோ அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் மனசுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி நாம ஒரு காரியம் பண்ணினால் நம்மளை அறியாமலவேயே இந்த மனம் என்ன பண்ணும், இதை பண்ணினா நமக்கு புண்ணியம் கிடைக்கும், இது பாவ செயல் இது புண்ணிய செயல்னு சொல்லி அந்த நிமிஷம் வரைக்கும் அதை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு தான் பார்க்கும். அப்போ இதுக்கு எல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றார். ஒரு நிமிஷம் மனம் சலனப்பட்டு இதை நம்பிடுத்துன்னு உண்டுமானால் இந்த மனம் ஒரு நாளும் பயத்தை கைவிடவே விடாது. எப்போதுமே ஒரு பய உணர்வோடவையே தான் இருக்கும், பயத்துலவையே தான் இருக்கும், ஒரு குழப்பத்திலவையே தான் இருக்கும், தெளிவை ஒரு காலம் அடைய முடியாதுன்னு சொல்றார். ஏன்னா ஜனன மரண துன்பத்திலிருந்து இந்த மனம் விடுபடவே முடியாது, திரும்பியும் ஒரு சம்சார சிக்கலுக்குள்ளவையே தான் இருக்கும். அப்ப யாரே தப்பிக்கிறாங்க? உண்மையான ஆன்ம ஞானம் பெற்றிருந்த அந்த பக்குவிகள் என்ன பண்ணிக்கிறாங்க? மனதினால சிந்தனை பண்ணிக்கிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே கற்பனை சொரூபத்துல உள்ள நாம ரூபத்துல மயங்காமல் இருக்க வேண்டும்ங்க கூடிய ஒரு ஜாக்கிரதை உணர்வுல அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க கண்ணுலால பார்க்கக்கூடிய எல்லாத்திலையுமே அவர்கள் சத்தியமான அந்த பிரம்மமே இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பிரம்மத்தையே தான் பார்க்கிறார்கள். அந்த பிரம்மம் வேறு எங்குமே இல்லை, அது நாமவேயே இருக்கிறோம்ங்க கூடிய உண்மை அறிவு தெளிவு நிச்சயத்தினால இந்த வெளி விவகாரங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க கூடிய மனதை நீ வெல்ல முடியும்னு தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கிறார். யாரு நாமே பிரம்மமாகவேயே இருக்கிறோம்ங்க கூடிய உண்மையை உணர்ந்து தெளிந்து அதில் நிச்சய புத்தியோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் பயமற்று இருக்கிறார்கள். அப்படி பயமற்று இருப்பவர்க்கே இந்த பிரம்ம ஞானம் சகஜமாகவேயே சித்திக்கும். அந்த இடத்துல கால பயம் கிடையாது, தேச விகாரங்கள் எதுவுமே கிடையாது, எந்த விதமான பாச பிணைப்புகளுக்கு அங்க வர்றதுக்கு அவசியமே இல்லாம போயிடுது. அந்த இடத்துல நாம் அதுவாகவேயே இருக்க முடியும், இந்த நிலைக்குத்தான் நீயும் வரணும்னு சொல்றார். அதனால இந்த கள்ள மனது இருக்கு இல்லையா, கள்ளத்தனம் கொண்ட ஒரு மனது உன்னை நம்புற மாதிரி நம்பி அது ஒரு போக்கு காட்டிட்டு போயிடும், அதனால நீ இந்த மனதை நம்பாதேன்னு சொல்றார். அப்போ இந்த கள்ள மனதுடைய விகார விவகாரங்கள் எல்லாமே இந்த உலகம் விஷயங்கள் எல்லாமே ஒரு கற்பனையின், அதாவது இந்த ஒரு மனதினுடைய சொரூபம் தான்ங்கிறதுல நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால அந்த விஷயத்துல உன்னுடைய மனதுக்கு இடமே கொடுக்காமல் இரு. கொடுக்காமல் இருந்து சலனமே இல்லாமல் அந்த அக உணர்வு சொரூபமாட்டு அந்த மனதை திருப்பி அந்த பரமே நான் அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீ அதை பாவனை பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்ப அந்த பரமே நான் உனக்குள்ள நீ தெளிவடைந்து உனக்குள்ள அந்த நிச்சய புத்தியை நீயே தான் உருவாக்கிக்கணும். அந்த பேதமே இல்லாத அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞான பாவனையினால இந்த ஜெக உணர்வே தோன்றாத வண்ணம், அதாவது பிளவுபடாத பிணைப்புகள் ஏதுமே இல்லாத அந்த பிரம்ம ஞானம் மனதுல நிலை பெற்று விட்டால் அனைத்து பவபீதிகளையும் இங்கிருந்து விடுவித்து விட்டு எந்த வினாடியும் ஏகபர வடிவாகவேயே இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். இதுவேதான் தன்னில் தானாக இருக்கும் நிலைன்னு சொல்லி அந்த நிலையில எப்படி இருக்கணுங்கிறதையும் காட்டி கொடுக்கிறார். இப்படியாக விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொண்டு வந்தவர் இனிமேல் இது சத்தியமான வாக்கு, இதை நீ நம்பணும்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துறார். எப்படின்னா, பிரம்மமகம் அகப்பிரம்மம் பிரம்மமே எல்லாம் பிரம்மமலாத அயலணுவும் இல்லை என்றே உரமருவும் உணர்வு தன்னை உருவோரெல்லாம் உணர்வுருவாய் பிரம்மமதே ஆவாரன்றி ஒரு பொழுதும் அயலாகார் உண்மை சொன்னோம் உரைத்ததிலோர் ஐயமில்லை சத்தியம் தான் சர்வ பரிபூரணமம் சிவம் தன்னானை சத்தியமே சத்தியமே சங்கை இல்லை சந்தேகமே வேண்டாம். இது நான் சொன்ன வாக்கு, இது அத்தனையுமே சத்தியம்னு சொல்றார். அகில உலகமும் இங்க பிரம்மமே தான் இருக்கு, எல்லா ஜீவகோடிகளும் அந்த பிரம்மம் அல்லாத அதுக்கு அயலாட்டு இங்கே ஒரு பொருளுமே இல்லை இங்க கூடிய உறுதியான நிச்சயத்தை வைத்துக்கொள். இந்த நிச்சயத்தை பெற்றவர்கள் எல்லாம் அந்த அக உணர்வு சொரூபமான அந்த பிரம்மமே ஆவாரே அல்லாமல் இந்த உடல் உலக உணர்ச்சிகளுக்கு ஒரு காலும் ஆளாக மாட்டார் என்பதை நீ நிச்சயப்படுத்திக்கொள், நீ திடப்படுத்திக்கொள்னு சொல்றார். தனக்கு அந்நியமாக அவரால் இங்கே எதையுமே காண முடியாது. தாம் தாமான உயர்ந்த ஒரு நிலையே அவர் பெறுவார். இப்படி நான் சொல்லக்கூடிய வாக்கினை சத்தியமாகவேயே நான் சொல்கிறேன். இதில் இந்த மாதிரி நான் சொல்றதுல உனக்கு துளியளவு கூட சந்தேகமே வேண்டாம், கலக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். ஏன்னா இதை என்னுடைய குருநாதராகிய சிவம் சொல்ல யாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த ரிபு முனிவருக்கு சிவன் டேர்ந்து தானே உபதேசமாகிறது. அப்ப சிவபெருமான் டேர்ந்து உபதேசத்தை நான் எப்படி வாங்கினேனோ அந்த உபதேசத்துல நான் உனக்கு நான் அப்படியே நான் சொல்கிறேன். அதனால இந்த வாக்கு சத்தியமான வாக்கு, இதை நீ நம்பணுங்கிறதுக்காக வேண்டி நான் உனக்கு இது வாக்கு கொடுக்கறேன், இது சத்தியம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கறேன்னு சொல்லி, இது பார்க்கறது எல்லாமே பிரம்மஸ்வரூபமாட்டே பார்க்கணும், அதுல தெளிவோட இருக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுக்கிறார். அடுத்ததுல இந்த மனோமயக்கத்தை பத்தி பேசுறார். வருத்தமில்லாதிருக்கையிலும் வருத்தம் போல வலுவுற்ற மாபாவி மனதில் தோன்றும் விருத்தமதாம் பாவம் எல்லாம் மீண்டும் எத்த விமலமதாம் மனதுடையோர்க்கு வியாபியாசம் கருத்திலுற மிக எளிதாம் ஆதலாலே கலங்காமல் எப்போதும் ஞானாபியாசம் தீர்த்தமுற செய்வோர்க்கு தேவதேவன் திருவருளால் திடஞானம் திகழுமன்றோ. இதுல எப்படி சொல்றாருன்னா, நாம எல்லோருமே சுத்த சுகஸ்வரூபமாகவே தான் ஆதியில இருந்தோம். ஆனா என்ன பண்றது, இந்த மனோமயக்கத்தினால வந்து இருந்து மறைகின்ற இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி இந்த மகா பாவியான இந்த ஒரு மனதினாலவேயே நாம கெட்டு போய் அதெல்லாம் உண்மைன்னு நம்பி அதன் வழியிலவையே போயிட்டோம். இப்படி அதனுடைய வழியில மனம் போன போக்கெல்லாம் போய் இருந்தாச்சு, பலதையும் நாம அனுபவிச்சாச்சு. ஆனால் ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய பலனால சத்குரு கிருபையினால இந்த ஒரு உண்மையை இப்பொழுது நாம உணர்ந்து கொண்டோம். அப்போ குற்றமே இல்லாத மாசுபாடுகள் அற்ற பாவமற்ற ஆசைகள் ஏதும் இல்லாத குணவிகாரங்கள் இல்லாத செயல் விகாரங்கள் இல்லாத சுத்தமனம் உடையவர்களுக்கு இந்த பிரம்ம அபியாசம் மிக மிக எளிதாக தோன்றும். ஆகையினால இந்த உடல் உலக பிரஜை ஏதுமே இல்லாமல் களங்கம் இல்லாமல் கலக்கம் கொள்ளாமல் திடமனதோடு அந்த இறைவனின் திருவடியை பற்றி கொள்ளணும்னு சொல்றார். இங்கே அந்த இறைவன் சொல்றது யாரன்னா சத்குருவ சொல்றார். சத்குருவும் இறைவனும் வேறு வேறு அல்ல. இறைவனேதான் சத்குருவாகவேயே வந்து ஞானத்தை உபதேசிக்க முடியும். அவர் அல்லாது வேற யாராலையுமே அதை காட்டி கொடுக்க முடியாது. அப்போ சத் விஷயங்களை போதனை போதிச்சு அந்த சத் பாவனைக்குள்ள நம்மளை கொண்டு வர்றது அவராலவையே தான் முடியும். அப்படி அவருடைய திருவடியை பற்றி கொண்டு இருக்க திடமாக பற்றி கொண்டு விட்டால் உண்மையான திடஞானம் தாமாகவேயே தோன்றிவிடும். ஏன்னா அங்கே அவருடைய உபதேசங்களை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணி அவர் காட்டி கொடுக்கின்ற பாதையில நாம பயணிச்சுட்டா போதும். அப்படி போகும் பொழுது அங்கே திடஞானம் நம்மளுக்கு தானாகவேயே வந்துவிடும், சந்தேகம் எதுவுமே தேவையே இல்லை. ஏன்னா இந்த மனோமயக்கத்தினாலதான் நம்மளுக்கு இப்படி ஒரு பிறவியே வந்தது. திருப்பியும் இன்னொரு ஒரு பிறவிக்கு நீ ஆளாகாதேங்கிறத மறைமுகமா எச்சரிக்கிறார் இது மூலமா, இந்த பாடல் மூலமா. ஏற்கனவேயே பல இதுல பண்ணியாச்சு. அப்போ கிடைச்ச இந்த ஒரு பிறவியில அந்த அபியாசத்துக்கு நான் என்னை அந்த பாத்திரத்துக்கு நான் என்ன தயார் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், பிரம்மபியாசத்துக்கு என்னை நான் தகுதி உள்ளவனாட்டு மாத்தணும். அப்போ இதுக்கு கிருபை, சத்குருவினுடைய கிருபையினால தான் அது நடக்கிறது. அப்ப அந்த சத்குருவும் இறைவனும் வேறு வேறு அல்லங்க கூடிய தெளிவு எனக்கு மனசுல இருக்கணும். அப்படின்னா தான் நான் எனக்கு அந்த வாக்கு எனக்கு ஏறும். இல்லைன்னு உண்டுமானால் சத்குருவை சாதாரண மனிதராக நம்பி விட்டால் இந்த உபதேசங்கள் ஏதும் பயனளிக்காது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இறைவனே குருவாகவே வந்து இது எல்லாமே உபதேசம் பண்றதுனால நல்ல விதத்துல அந்த விஷயங்களை கிரகிச்சு திடமனதோடு வைராகியத்தோடு அதனை அபியாசம் செய்து வந்தால் இந்த பரபாவனை நமக்கு எளிதிலவேயே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றார். அடுத்தது அந்த பரபாவனையை பத்தி பேசுறார். அகம் பிரம்மம் பிரம்மமகம் அகமெல்லாம் என்று அகண்ட பரஞானத்தின் அபியாசத்தை தகும் பிரம்ம ஞானம்தான் திடமா மட்டும் தவிராது சந்ததமும் பழகுவோருக்கே அகம் பிரம்மம் எனும் ஞானம் அகண்டமான ஔவீசன் திருவருளால் சகஜமாகும். தகும் பிரம்ம ஞானம்தான் சகஜமானால் தளர்வு தரும் பவபீதி தானே நீங்கும். இந்த பரபாவனை நமக்கு உள்ள எளிதாகவேயே சகஜமாகவேயே சித்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது மட்டும் சித்தி ஆயிடுத்துன்னு உண்டுமானால் எல்லா பயங்களும் நாசம் ஆயிடும்னு சொல்றார். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நானே அதுவே நான் நானே அதுங்க கூடியதுல திரும்ப 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 தைலதாரை போல சர்வசதா இந்த அகண்ட பர ஞானத்தினால இதையே அபியாசம் பண்ணிக்கொண்டே வரணும். இப்படி பண்ணிக்கொண்டே வரும் பொழுது தகுதியான அந்த பிரம்ம ஞானம் நமக்கு தானாகவேயே சித்திக்க ஆரம்பிச்சிடும். அது எந்த வினாடியும் வந்து, அதாவது நம்ம அது பாவனை பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலவேயே கண்ணு மூடி திறக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளவேயே அது உள்ள போயிடும். அப்போ எந்த வினாடியும் பார்ப்பதிலும் கேட்பதிலும் நுகர்வதிலும் பேசுவதிலும் சுவைப்பதிலும் ஸ்பர்சிப்பதிலையும் அந்த ஒன்றையே பிரகாசிக்கிறது. அனைத்தும் அந்த பிரம்மத்தை அன்றி வேற ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது அது மட்டுமே, அதுவே நானாகவேயே இருக்கிறேன். ஆதலால இங்கே என்னை தவிர வேற ஒன்றுமே இல்லை, இங்க கூடிய வேற ஒன்றுமே இல்லை, இங்க கூடிய ஒரு முழுமையான பழக்கத்துல யாரு இருக்கிறார்களோ அந்த பழக்கத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த பிரம்ம ஞானம் சகஜமாகவேயே சித்தியாகிவிடும், அது சாத்தியமும் ஆகிவிடும் அவர்களுக்கு. இப்படி சாத்தியம் ஆகிடுத்துன்னு உண்டுமானால், இந்த பிரம்ம ஞானம் சித்தி ஆகிடுத்துன்னு உண்டுமானால், அது நம்மளுக்கு இந்த தளர்வை கொடுக்கக்கூடிய, அதாவது தளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, பயத்தை கொடுக்கக்கூடிய, உலக விஷயங்கள்ல மயக்கத்தை கொடுக்கக்கூடிய, விபரீத சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய பவபீதிகள் பய உணர்வுகள் இவையெல்லாம் தாமாகவேயே அகன்றுவிடும். சுத்த பரபிரம்ம சுரூபமாகவேயே ஆகிவிடலாம். இது உறுதியாக வைத்துக்கொள்ளு சொல்ற. அடுத்தது இந்த பாவனையினுடைய உறுதி எப்படி இருக்கணும்ங்கிறது சொல்ற. பாவனமாம் பரஞானம் சகஜமானால் அகண்ட பர வடிவாகி தாமே நிற்கும். இகழ்வு தரும் பவபீதி மீண்டும் தோன்ற இடமில்லை ஆதலினால் முமுட்சுவெல்லாம் சகலமுமே பிரம்மம் என்றும் அது நாம் என்றும் சந்ததமும் சலியாமல் அபியாசித்தே துகளில்லாத பரஞானம் அடைந்ததனால் துயர்மயமாம் பவபீதி தொலைக்க வேண்டும். இந்த பயங்கள் நிச்சயமா போக வேண்டும். நமக்கு உண்மையான பரபாவனை சகஜமாகவேயே அந்த கிருபையினால சித்தித்து விட்டால் இங்கே அனைத்தும் நாமவேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம வர முடியும். இப்படி வரலாம்ங்கிறதுல சந்தேகமோ பயமோ துக்கமோ கலக்கமோ வர்றதுக்கு இடமே கிடையாது, அது நிச்சயம் நடந்தே தீரும். அப்போ அதுக்கு பக்குவமான ஆன்மாக்களாகிய நாம் எல்லோருமே இடைவிடாமல் இந்த காட்சிகளிலும் ஓசைகளிலும் வீழ்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும். பார்க்கிற பார்வையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு காட்சியை பார்க்கும் பொழுதே என்ன பண்ணிடுறது, அது பலவிதமான சிந்தனைகளை உள்ளுக்குள்ள கொண்டு போயிடுறது. அந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஓசைகள் ஒரு சப்தத்தை கேட்ட உடனே அது இன்ன சப்தம் இன்னதுன்னு சொல்லிட்டு அதன் பின்னாடியே போகக்கூடிய மனதை போக விடாமல் நாம தான் பார்த்துக்கணும். அப்போ நான் அந்த மனதினுடைய போக்குகளை எல்லாமே அறிந்து விட்டால் அதை ஜெயிக்க முடியும். அப்ப மனதினுடைய போக்குகள் யார் புரிந்து கொள்கிறார்கள், பக்குவிகள் மட்டுமே தான் புரிந்து கொள்கிறார்கள். உலக விவகாரங்கள்ல சிறிதளவேனும் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது புரியாது, இது முடியாதுங்கிறத சொல்றார். அப்போ முதல்ல நான் பக்குவிகளாக மாறிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த அபியாசத்துக்கு நாம வரணுங்கிறது தான் முறை. அப்போ இவர் என்ன சொல்றனா, அந்த பக்குவிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் எல்லோருமே காட்சிகளிலும் ஓசைகளிலும் மனதை செலுத்தாமல் அந்த விஷயங்கள்ல வீழ்ச்சியை அடையாமல் அந்த பரஸ்வரூபமாகவே இருக்க பழகி கொள்கிறார்கள். அதனால நாமும் அந்த பரஸ்வரூபமாகவே இருக்க பழகி கொள்ள வேண்டும். அந்த பழக்கத்தினால இந்த உலக துன்பத்தை நாம தொலைக்க வேண்டும், தொலைக்க முடியும். அதனால மட்டுமே தான் தொலைக்க முடியுமே தவிர வேறு எதனாலும் துக்கத்தை நீக்குவதற்கு வழி இல்லை, துயரை நீக்குவதற்கு வழியே இல்லை. இந்த பிரம்ம பாவனையினால மட்டுமே தான் துயருக்கு விடுதலை, துயர்லிருந்து விடுதலை கிடைக்குமே தவிர பாக்கி எந்த விஷயத்தை பிடிச்சிருந்தாலும் சரிதான், அது உலக மயக்கத்துக்கு தான் கொண்டு போய் விட்டுரும். திரும்பவும் இன்னொரு ஒரு பிறவி ஆளாகி விடுவோம். அதனால பிரம்ம பாவனைய அபியாசம் பண்ணணுங்கிறத அவர் திரும்ப 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 தன்னுடைய சீடன் நிதாகருக்கு வலியுறுத்துற மாதிரி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கார். ஏன் இந்த பிரம்ம பாவனை முதல்ல பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாருன்னா, ஏத்பாவம் தத் பவதின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்போ மனதை எதுவாக ாயோ எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ங்கிற பொழுது நீ பிரம்ம பாவனைக்கு உன்னை நீ உட்படுத்தின்ட்டேனா நீ அந்த பிரம்மமாகவேயே ஆகிவிடலாம்ங்கிறத சொல்றார். ஏன் அப்படி சொல்றாங்கிறத அடுத்த பாடல்ல சொல்றார். மனந்தனிலே செய்ததுவே செய்ததாகும், மற்றொன்றால் செய்ததெல்லாம் செய்ததாக, தினம் தினம் திடமான மனதினாலே திருஷ்யமாய் காண்பதெல்லாம் திருக்கேயான ஆனந்த பரபிரம்மம் என்றும் அது நாம் என்றும் அகண்ட பரபாவனையே செய்வாயாகில் கனந்தரும் அப்பாவனையால் மனதை வென்று கலங்காமல் எப்போதும் சாந்தனாவாய். இந்த மனம் இருக்குல்லையா, இதுதான் எல்லாத்துக்கும் கர்த்தாவாகவேயே இருக்கிறது. இது உள்ள இருந்து செயல்பட வச்சு இந்த கை கால் எல்லாமே அசையிறது. அப்போ அனைத்துக்கும் கர்த்தாவாகவேயே இந்த மனம் இருக்கிறது. அதாவது எண்ணம் சொல் செயலாகவேயே இருக்கிறதுனால இந்த மூன்றினாலும் செய்யக்கூடிய கர்மாக்கள் புண்ணிய பாவமாக தோன்றி இதுவேதான் வினைகளை உற்பத்தி பண்ணி சம்சார துக்கத்தை கொடுக்கிறது. அதாவது ஜனன மரணத்தை இதுவேதான் கொடுக்கிறது. அதனால இந்த பொல்லாத மனதை நாம சுத்தம் பண்ணி கொண்டே வரணும். ஏன்னா அது ஒவ்வொரு வினாடியும் தினுசு தினுசா விஷயங்களை உள்ள போட்டு அசப்பட்டுண்டே இருக்கும். அப்ப அதனால ஒவ்வொரு வினாடியும் இந்த மனதை நாம சுத்தம் பண்ணி கொண்டே வரணும். எப்படி சுத்தம் பண்ணணும், பியூர் சரண்டர். ஏன்னா அனைத்தும் நீயே தான், உன்னை இல்லாத இங்கு வேற ஒரு கதியே இல்லை. இந்த சரீரம் ஒரு பொம்மை, இந்த செயலுக்கு கர்த்தா நான் இல்லை. இங்கு கூடியதை முழுமையாக விட்டுவிட வேண்டும். இப்படி விட்டுவிட்டால் இந்த புண்ணிய பாவ கர்மாக்கள் நம்மை தொடராது. அப்போ இந்த ஸ்தூல சரீரம் மூலமாட்டு செய்யக்கூடிய செயல்கள் கர்மா ஆகாது. அப்ப எது கர்மமாகும்? மனதுல விகல்பங்களை வச்சுண்டு, அதாவது மன பாரத்தினால மனதுல உத்தேசிச்சுண்டு, இத உத்தேசிச்சுண்டு, அதாவது ஏதோ ஒரு காரியம் செய்யறது மனதினுடைய இயல்பு, எதையாவது ஒண்ணு செய்ய வச்சுட்டே தான் இருக்கும். அப்போ மனசு எதையாவது ஒரு விஷயத்த உத்தேசிச்சுண்டு, இப்படி செய்தா நல்லதாட்டி இருக்கும், இப்படி செய்தா கெடுதலாட்டி இருக்கும், அதனால நாம இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த நேரத்துல பண்ணணும்ங்கிற மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நிமிஷமும் மனசு வச்சுருக்கும். அப்போ இப்படி மனதினுடைய பாரத்தினால செய்யக்கூடிய செய்கைகள் தான் கர்மாவாக பலனை கொடுக்கிறது. அதனால திட மனதினால நிச்சயம் நிச்சயிக்கப்பட்ட அந்த பர பாவனையினாலவேயே இதை எல்லாமே வெல்லணும். அனைத்தும் அந்த ஒன்றேதான், அந்த ஒன்றையன்றி வேற ஒன்றுமே இல்லை, அதுக்கு அயலாட்டு அங்கு ஒண்ணுமே இல்லை. அது ஆனந்த பரஸ்வரூபமாக இருக்கிறது, அதுவே நான், நானே அதுங்க கூடிய அகண்ட பர பாவனை எப்பொழுதும் எந்த வினாடியும் செய்யணும். இப்படி செய்துண்டே வந்தா மட்டுமே தான் எத் பாவம் தத் பவதிங்க கூடிய வேத சாஸ்திரங்கள் சொல்றது மாதிரி அந்த உண்மை பாவனையினால நீ பாவனாதீதத்தினால நீ அதுவாகவேயே உயர்ந்து வர முடியும். அங்க அந்த இடத்துல மனசுல விகாரங்கள் ஏதுமே இல்லாம இருக்கிறதுனால அந்த மனம் மகத்திலவையே எப்பொழுதுமே இருக்கும், உயர்ந்த அறிவு நிலையிலவையே இருக்கும். அப்போ அந்த மனசுக்கு கலக்கம் எதுவுமே இருக்காது, எந்த வினாடியும் சாந்த சுரூபமாகவேயே இருக்க முடியும், எந்த வினாடியும் அமைதியோடவேயே இருக்க முடியும், அந்த அமைதியில் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்போ இதுக்கு அந்த பிரம்ம அபியாசம் உன்னேதான் வழி. அந்த பிரம்ம அபியாசத்தை நீ வந்து கொஞ்சம் நீ விட்டுட்டான்னு உண்டுமானாலும் இந்த மனம் இருக்கு இல்லையா, அது உன்னை கீழ்நிலைக்கு கொண்டு போயிடும்ங்கிறத எச்சரிக்கிறார். திரும்ப திரும்ப அந்த மனதினுடைய போக்குகளை சொல்லி அதை எச்சரிக்கை பண்ணி எப்பொழுதுமே அந்த பரபாவனையிலவேயே இருக்கணும், அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தியே சொல்லிட்டு வர்றார். கல்லாத கல்வியெல்லாம் கற்ற போதும் கலங்காமல் பரபிரம்ம ஞானம் பெற்று அல்லாது பவபீதி விடுக்க ஒண்ணா ஆதலினால் ஆதரவாய் நீ எப்போதும் எல்லாமும் பரபிரம்மம் அது நாம் என்னும் ஏகமதாம் பரபிரம்ம ஞானம் பெற்று பொல்லாத பவபீதி அனைத்தும் போக்கி பூரணமாயுள்ள பரம் பொருளே ஆவாய். இந்த உலகத்துல நீ எந்த படிப்பை படிச்சாலும் சரிதான், எந்த வித்தைகளை கற்றுக்கொண்டாலும் சரிதான், ஈஸ்வராதி தேவர்களை போல இதோ பாரு நான் இந்த நிமிஷத்துல நான் இதை சாதித்து விடுவேன் சொல்லிட்டு பல சித்துகளை வைத்து நீ எதை படைத்துக் கொண்டாலும் சரிதான், அவைகளை காத்து அழிக்கக்கூடிய தன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் சரிதான், ஆனால் இது எல்லாம் உன்னை ஒரு காலம் உன்னை முழுமையானவனாக ஆக்கியே விடாது. அப்போ பயமில்லாத அந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டு அந்த ஆத்ம ஞானத்தினால் தான் தாமாகவேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு கல் அது அது அல்லாமல் வேறு எந்த ஒரு கல்வியும் உன்னை முழுமையாக்கி விடாது. அப்போ நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்னது? அந்த ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும். அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து தான் தானாகவேயே இருக்கக்கூடிய வழிமுறைகளை குருநாதர் மூலம் அறிந்து அந்த வழியிலவையே நீ நின்று உன்னுடைய மனதை உன்னுடைய நிச்சயிக்கப்பட்ட புத்தியினால தெளிந்து உணர்ந்து அதையே அபியாசம் பண்ணணும்னு திரும்ப சொல்றார். அப்போ தேவையான அந்த ஒன்றையே நீ பிடிச்சுக்கோ, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ விட்டுவிடு. ஏன்னா நான் படித்த கல்வி எனக்கு கை கொடுக்கும்னு நம்புறோம், இத்தனை விஷயங்களை படித்து கொண்டு இருந்த பட்டதாரியான நான் எப்படி இந்த நிலையில நான் எப்படி வர முடியும், அந்த ஈகோ இருக்கும். அதே மாதிரி நிறைய சித்துக்களை அடைந்து விட்டேன் என்றால் அந்த சித்துகள் நம்மே அது ஒரு அகங்காரத்துக்குள்ள வைத்து விடும், அது ஒரு ஈகோல கொண்டு போய் விட்டுடும். அப்புறமா எனக்கு நிறைய நான் இதை செய்வேன், நான் அந்த சித்துக்களை வைத்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்ன எனக்கிட்ட இந்த மாதிரியான சக்திகள் இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு ஈகோயிசத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்போ நீ எதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கிறியோ இந்த பிடிச்சுட்டு இருக்கிறது எதுவுமே உன்னை முழுமையாக்காது. அப்ப அந்த ஆத்மஞானம் மட்டுமே தான் உன்னை முழுமையாக்குகிறதுங்கிறதுனால நீ பாக்கி உள்ளது எல்லாத்தையுமே நீ விட்டு விடுறதுக்கு தயாராட்டி இருக்கணும், நீ விட்டு விட வேண்டும்ங்கிற நீ அதையெல்லாம் நீ விட்டுவிட்டு இந்த ஆத்மஞானத்தை ஒன்றை மட்டுமே தான் நீ பிடிச்சுக்கணும், மற்ற எல்லாத்தையும் நீ விட்டுடணும். இப்படி நீ எல்லாத்தையுமேயே விட்டுட்டு நீ முக்காலத்தும் எல்லாம் அந்த பரஸ்வரூபமாகவேயே இருக்கிறதுக்கு நீ அபியாசம் பண்ணு. அதுவே நானே அதுங்க கூடிய பிரம்ம ஞானத்தை அடைந்து பிரம்ம ஞானத்தை அடைந்து அதை தீங்கு செய்யக்கூடிய எல்லா பயங்களையுமே விட்டு பூரணமாட்டு உள்ள அந்த பரம்பொருள் நீயேங்க கூடிய நிலையில நீ வரணும். அப்ப அதுக்கு விடாமல் அபியாசம் பண்ணி 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 அதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த அபியாசமும் தேவையே இல்லாமல் சகஜமாகவேயே அந்த சொரூப நிலையிலவேயே நீ எப்பொழுதுமேயே இருக்கிற. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த பரம்பொருள் நீயே ஆவாயின்னு சொல்லிடுறார். திரும்பவும் அதையே வலியுறுத்துற மாதிரியே தான் சொல்றார். தகும் பிரம்மம் தமக்கையலாய் அணுவும் இல்லை தயங்கிய இஜகஜீவ பரங்கள் எல்லாம் தகும் பிரம்ம வடிவேயாம் அதுவே நீயாம் தத்துவமாய் நவில்கின்றோம் ஆதலாலே அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமே எல்லாம் அகம் பிரம்மம் அகம் பிரம்மம் அகமே எல்லாம் என்ற அகம் பா பிரம்ம பாவனையே திடமாய் செய்து அயல் அணுகும் அணுகாமல் அழிப்பாய் மைந்தா. அந்த உணர்வு சுரூபமாட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் உனக்கு அயலாட்டு வேற எங்கேயோ இல்லை, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ பார்த்து கேட்டு உண்மைன்னு நம்பிய இந்த உலகம் உயிர்கள் இறைவன் எல்லாம் உண்மையில் அந்த ஒரு பரவடிவமே தான், அதுல துளி கூட உனக்கு சந்தேகமே வந்துடக்கூடாது. அது உனக்கு அந்நியமாக இல்லவே இல்லைங்கிறத நான் பிரமாணமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் இது என்னுடைய குருநாதர் சிவம் எனக்கு சொல்லியது அப்படிங்கறத பிரமாணமா சொல்றார். அதனால இந்த அகம் பிரம்ம பாவனையை எந்த வினாடியும் திடமாக செய்து வர செய்து வர குற்ற உணர்வுகள் எல்லாமே நீங்கி எளிதில அதுவாகவேயே நீன ஆக முடியும். அதனால இந்த பிரம்ம பாவனையை நீ திரும்ப 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 அபியாசம் பண்ணி வந்தே ஆகணும்னு சொல்றார். ஏன் திரும்ப திரும்ப சொல்றார்னா, அதாவது அதனுடைய முக்கியத்துவத்தை உணரணுங்கிறதுனால தான் சொல்றார். இங்கே அந்த நிதாகர மாதிரி இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தான் அவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா மனம்ங்கிறது எந்த நிமிஷத்திலையும் அது சலனப்பட்டு வெளி விஷயங்கள்ல ஓடிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாட்டு இருக்கணுங்கிறத சொல்லி ஒரு ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லிண்டே வரார். அப்போ அதனால திரும்ப 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 அந்த பிரம்மமகம் பிரம்மமகம் கூடிய விஷயமே நீ அபியாசம் பண்ணி வர வர என்ன பண்ண முடியும், அந்த உனக்கு உள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஓரத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா அது தானாகவேயே போயிடும்பா. நீ அத போக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல இது அவ்வளவுமே போய்கிட்டோம், போனதுக்கு அப்புறமா நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காரணுங்கிற அவசியமே இல்லை. நீ முதல்ல நீ இத பிடிச்சுட்டேன்னு உண்டுமானால் அது தானாகவேயே போயிடும்ங்கிற நீ நிறைய பேர் அப்படித்தானே சொல்றோம். முதல்ல நான் இதையெல்லாம் நீக்கிவிட்டு எனக்கு மனசுக்குள்ள குற்ற உணர்வுகள் இருக்கிறது, அந்த குற்ற உணர்வுகளுக்கு உண்டான பரிகாரங்களை முடித்து விட்டு நான் இதற்கு வருகிறேன். இது எல்லாமே என்னது, மனம் சொல்லக்கூடிய சாக்கு போக்கு. அதனாலதான் இவர் சொல்றார், மனது இந்த மாதிரி எல்லாமே சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறோம். அதனால நீ உன்னுடைய மனதுல வரக்கூடிய விஷயங்களை நீ வந்து விட்டுடு. ஆனா நீ பிடிச்சுக்க வேண்டியது எது, பிரம்மமகம் இங்க இருக்கிறது பிரம்மம் மட்டுமே தான், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, அந்த பிரம்மமே நான், ஆதலால இங்கே என்னை தவிர வேற ஒன்றும் இல்லை. இங்க கூடிய திட பாவனையே நீ உணர்ந்து அதுலவையே நிச்சயம் பண்ணிக்கோ. ஏன் நிச்சயம் பண்ணிக்கோங்கிறார்னா, அதுல துளி சந்தேகம்னு வந்ததுன்னா கூட மனம் கீழ்நிலைக்கு போயிடும். அதனாலதான் அதுல நிச்சய புத்தியோடவே இருக்கணும், அதை உறுதிப்படுத்தி கொள்ளவே வேண்டும், அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும்னு சொல்றார். அதை அப்படி உறுதிப்படுத்தி கொள்ள உறுதிப்படுத்தி கொள்ள நாளடைவில் இந்த மனம் அதையே தான் அபியாசம் பண்ணிட்டு கடைசி அதுவே அதுவாகவே மாறிடும்ங்கிறத சொல்றார். அடுத்தது இந்த உறுதியான ஆத்ம பாவனையை பத்தி பேசுறார். ஜகம் பரமும் ஜீவர்களும் சிறிதும் இல்லை, சின்மயமாம் பரபிரம்மம் நாமே எல்லாம். தகும் பிரம்மம் அது நாமே, நாமே எல்லாம். தகும் பிரம்மம் அது நாமே, நாமே எல்லாம் என்று அகம் பிரம்ம பாவனையே அனிசம் செய்தார். அதனால் இவ்வயல் எல்லாம் அழிந்தே போகும். திகம்பரனாய் நிறைந்தெங்கும் திகழா நின்ற தெரிவுருவம் சிவமானை உண்மை சொன்னோம். இந்த உலகம்னும் எல்லா ஜீவ கொடிகள் இருக்குன்னும் இவற்றை எல்லாம் சிருஷ்டிக்க கூடிய கர்த்தாக்கள்னும் நாம ரூபங்களோட கொண்ட குணங்கள் எல்லாத்தோடையும் மாய சொரூபத்தோடும் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே சின்மய சொரூபமாக அந்த ஒரு பரபிரம்மே. அதுவே நான், நானே அது. சலனமே இல்லாத மனசோடு நீ அந்த அகம் பிரம்மம் பாவனையை நீ தொடர்ந்து செய்துகிட்டே வந்தேன்னு உண்டுமானால் இந்த ஆபரண மயக்கமும் விட்சேப குற்றமும், அதாவது பொன்னை ஆபரணமாக பார்க்கக்கூடிய தன்மை, இது எப்படி தங்கம்தான் இருக்கிறது ஆனால் நம்ம காதல போட்டுக்கிறது, கையில போட்டுக்கிறது, கழுத்துல போட்டுக்கிறது, இடுப்புல போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் ஓரொரு பெயரை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதுல இருக்கிறது எப்படி தங்கம் கூடிய பொருள் சத்தியமோ அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடியது எல்லாத்திலையுமே அந்த பிரம்மத்தையே தான் பார்க்கணும். அந்த அது உண்மைங்க கூடிய மயக்கத்தினால தான் என்னுடையதுங்க கூடிய சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு குற்ற உணர்வு வருகிறது. எப்படி எப்படி இந்த தங்கம் தான் இருக்கு, அந்த தங்கமே தான் கம்மலாகும், காதுக்கு போட்டுக்க கூடியது கம்மல் எனவும், கழுத்துல போட்டுக்க கூடியது மாலை எனவும், கையில அணிந்து கொள்ளக்கூடியது வளையல் எனவும், இடுப்புல அணிந்துகிட்டால் அதுக்கு பேரு ஒட்டியானம் கூடிய பெயர்லையும் பலவிதமான பெயர்கள்ல வழங்கப்படுகிறது. ஆனால் இருக்கிறது அந்த தங்கம் தான். ஆனா நான் அந்த தங்கத்தை பார்க்கவில்லை, ஆனால் என்ன பண்ணுகிறேன், காதுல போட்டுக்க கூடிய தோடு கம்மலை பார்க்கிறேன், கழுத்துல போட்டிருக்க கூடிய மாலையாக பார்க்கிறேன். இப்படி இந்த மாலை கம்மல் கூடிய விகாரங்களை பாக்குறதுனால என்ன ஆகி போயிடுறது, அது என்னுடையதுன்னு தோன்றது. நம்ம யாராவது இது என்னுடைய தங்கம்னு சொல்றது இல்ல, என்ன சொல்றோம், இது என்னுடைய மாலை, என்னுடைய வளையல், என்னுடைய கம்மல் அப்படின்னு எல்லாம் தானே சொல்றோம் இல்லையா. அப்போ இவர் என்ன சொல்றாருனா, அந்த தூய பிரம்மத்தை மட்டுமே நீ பார்த்துட்டே வந்தேன்னு உண்டுமானால் அதுல விகார குணங்கள் உனக்கு தெரியவே தெரியாது. இந்த கம்மல் தோடுங்கிறது வந்தா மட்டுமே தானே உனக்கு அது எனக்குள்ளது அப்படிங்கக்கூடியது இரட்டைகள் உனக்கு அதுல வருது. ஆனால் இங்க நீ ஒவ்வொன்றிலையுமே பார்க்கக்கூடியது அந்த ஒரு பிரம்மத்தவையே பார்த்துட்டே வா, பிரம்மத்தை தவிர அங்க வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்க கூடியதுலவையே நீ திடமாட்டி இருக்கும் பொழுது என்ன ஆகிறது, அந்த குற்ற உணர்வுகள் எல்லாமே நீங்கி போயிடுறது. ஏன்னா பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க கூடிய பாவனை திடமாக திடமாக அங்கே அந்நியமாட்டு வேற ஒண்ணுமே இல்லைங்கிறது திடமாகி போகிறதுனால அதனுடைய தோற்றங்கள் என்னவாட்டு இருந்தாலும் அந்த தோற்றங்களையே நீ பிரம்ம பாவனையிலவையே பாக்கிறதுனால அதனுடைய குணம் சார்ந்த விஷயங்களோ எந்த ஒரு விஷயங்களும் உன்னை அந்த விஷயங்களுக்கு உள்ள ஆட்படுத்தி கொண்டு போகாது. அதனால குற்ற உணர்வுகள் உனக்கு வரவே வராது. இப்படி இந்த தன்மையினால நீயே திகம்பர சொரூபனாக விளங்க முடியும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரஸ்வரூபனாகவே திகழ முடியும். இதை நான் என்னுடைய குருநாதர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இது சத்தியம்னு வாக்கு கொடுக்கிறார். எல்லோருமே அந்த திகம்பர சொரூபனாய் வர வேண்டும்ங்கிறது தான் அவருடைய லட்சியமாக இருந்திருக்கிறதுங்கிறது தெரியறது. அவர் நிதாகருக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்குமே சொல்றார். நாமும் அந்த வழியில இருந்து உறுதியான அந்த ஆத்ம பாவனையில இருந்தால் திகம்பர சொரூபனாக நம்மாலும் ஆக முடியுங்கிறத அவர் ஆணையிட்டு சொல்றத நாமளும் வழியேற்றுப்போம். அடுத்து வரக்கூடிய பாடல்களை எல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.